நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இந்தியாவின் உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் எனும் மாநிலங்களில் தவறான வழிகளில் மதமாற்றம் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் புதிய சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. ஒருவரை மதமாற்றம் செய்து திருமணம் செய்வதை இந்த சட்டங்கள் கடுமையாக்குகின்றன. உள்நோக்கத்துடன் முஸ்லிம் ஆண்கள் இந்து பெண்களை காதலித்து திருமணம் செய்து அவர்களை மதமாற்றம் செய்கின்றார்கள் என்றும், இது லவ் ஜிஹாத் என்றும் இந்த சட்டத்தை ஆதரிக்கின்றவர்கள் கூறுகின்றார்கள். எனவே முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டம் இது என்று இந்த சட்டத்தை எதிர்க்கின்றவர்கள் கூறுகின்றனர். ஆனால் இந்த சட்டம் முதலில் பெண்களை இழிவுபடுத்தும் சட்டம் என்றும், பெண்களுக்கு சிந்திக்க தெரியாது என்பதாக இந்த சட்டம் சித்தரிக்கிறது என்றும் சொல்கிறார் தமிழ்நாட்டில் பணியாற்றும் பெண் வழக்கறிஞரும் பெண்களின் உரிமைக்கு குரல் கொடுப்பவருமான சுதா ராமலிங்கம் அவர்கள்.
சட்டங்கள் எல்லாமே வந்து பெண்களை அவமானப்படுத்துற மாதிரியும் அவங்களுடைய உரிமைகளை அவங்க இழந்து விடுகிற மாதிரி தான் நான் முதல்ல இதை பாக்குறேன். முக்கியமாக பெண்களுடைய சுதந்திரத்தை பறித்து கொண்டிருப்பதாகத்தான் இதை நான் பாக்குறேன். இந்துக்கள் வந்து மைனாரிட்டிஸ் ஆகிக்கிட்டு இருக்காங்க, முஸ்லிம்ஸ் தான் வந்து அதிகமாக்கிட்டு இருக்காங்க, அவங்க தான் அதிகமா இனப்பெருக்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனால முஸ்லிம் கம்யூனிட்டியுடைய வளர்ச்சியை தடுப்பதற்காகவும் மற்றபடி கிறிஸ்டியன்ஸையும் கூட வளர்ச்சியை தடுப்பதற்காகவும் ஒரு வகையான ஒரு உள்நோக்கத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த சட்டங்கள் வந்து இருக்கு. அதிகமாக மக்கள் வந்து லவ் ஜிஹாதுங்கிற பேர்ல முஸ்லிம்ஸ் வந்து ஹிந்து பெண்களை கவர்ந்தெழுத்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க, அவங்க அவங்களுடைய மதத்துக்கு மாற வைத்து அப்படிங்கிறத உள்நோக்கமாக வைத்து கொண்டு அந்த லவ் ஜிஹாதுங்கிற வார்த்தையே இந்த சட்டத்துல கொண்டே வரல. ஆனால் அது வந்து முழுக்கவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த லவ் ஜிஹாதுக்கு அகேன்ஸ்டான ஒரு சட்டமாகத்தான் இது வந்திருக்கு.
லவ் ஜிஹாத்தை ஒடுக்கும் சட்டம் என்று இதன் ஆதரவாளர்கள் கூறுகின்ற இந்த சட்டம் மதம் மாறி திருமணம் செய்வதை மிகவும் கடுமையாக்குறது என்கிறார் தமிழ்நாட்டின் பெண் வழக்கறிஞர் அஜிதா அவர்கள்.
ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு மாற்றம் செய்யும் பொழுது மிஸ்ரெப்ரசன்டேஷன், ஃபோர்ஸ், ஃப்ராட், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், கோயர்ஷன், அல்யூர்மெண்ட் அல்லது திருமணம் அப்படின்னு ஒரு ஏழு காரணங்கள் சொல்லப்பட்டு அந்த ஏழாவது காரணமாக தான் திருமணம் அப்படிங்கிற வார்த்தை வந்து கொண்டு வரப்படுது. அப்ப வெளியில பார்க்கும் பொழுது ஒரு தவறான தகவல், ஏமாற்று அல்லது கட்டாயப்படுத்துதல் அல்லது அவர்களுக்கு பொருளோ பணமோ கொடுத்து அவர்களை ஆசை காட்டி மதமாற்றம் செய்தல் போன்ற தகவல்களை எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக வந்து திருமணம்ங்கிறத வந்து வச்சிருக்காங்க. அப்போ திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை மதமாற்ற சட்டத்துல அதற்காக நீங்க மதம் மாறக்கூடாது அப்படின்னு சொல்ற விஷயமா இருக்கு. அப்ப ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து குற்றத்திற்கான ஒரு செயல்பாடுகள். இந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து ஒரு குற்ற செயல் அல்ல. திருமணம் என்கிற ஒரு சட்டப்பூர்வமான செயலை எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணும், வயது வந்த எந்த ஒரு ஆணும் பெண்ணும் செய்வதற்கு இந்த சட்டத்தின் மூலமா தடை விதிக்கப்படுதுங்கிறது தான் உள்ள இருக்கிற அம்சம். திருமணத்தை நான் இப்படியே செய்து கொண்டால் என்ன, மதத்தை மாற்றி செய்து கொண்டால் என்ன, திருமணம் செய்து கொண்டு மதம் மாறினால் என்ன அப்படிங்கிற கேள்விகள்லாம் நம்ம முன்னாடி வருது.
மேலும் மத மாற்றத்திற்கு பல தடைகளை இந்த சட்டம் ஏற்படுத்துகிறது என்கிறார் சுதா ராமலிங்கம் அவர்கள்.
இந்த சட்டத்தின்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு யார் ஒருவரும் தங்களுடைய மதத்தை மாத்திக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வந்து ஒரு டிக்ளரேஷன் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி கொண்டு போய் கொடுக்கணும். நான் வந்து இந்த மதத்திலிருந்து இந்த மதத்துக்கு மாற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 60 நாட்களுக்கு முன்னாடியே நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அது மேல வந்து போலீஸ் மூலமாக மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி பண்ணுவாரா. அது மாத்திரம் இல்ல, இந்த மாற்றுபவர் ரிலிஜியஸ் கன்வெர்ட்டர் இருக்காரு இல்லையா, யார் வந்து இந்த செரமனிய பெர்ஃபார்ம் பண்ண போறாங்களோ அவங்க 30 நாளைக்கு முன்னாடி ஒரு 30 நாள் நோட்டீஸ் ஒண்ணு கொடுக்கணும் மேஜிஸ்ட்ரேட் கிட்டே, நான் தான் இதை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களையும் என்கொயர் பண்ண போறாங்களா. இது ரொம்ப அனாவசியமான ஒன்றாக இருக்கு. ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய லைஃப்குள்ளார போய் அவங்க எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இன்னொரு மதத்துக்கு போவதற்கு சட்டப்படியாக நமக்கு அரசியலமைப்பு சட்டத்துல கான்ஸ்டிடியூஷன்ல கம்ப்ளீட்டா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரைட் டு ப்ரொஃபஸ் யுவர் ரிலிஜன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். அது இல்லாமல் புதியதாக வந்து இந்த மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நம்முடைய பர்சனல் ரைட்ஸ பாதிக்கிறபடி இருக்கிறதுங்கிறது தவறான ஒன்றாகத்தான் நான் பாக்குறேன்.
பொதுவாகவே பெரும்பான்மை மதத்தை சார்ந்த பெண்களை சிறுபான்மை மதத்தை சார்ந்த ஆண்கள் காதலிப்பதும் அந்த பெண்களை மதமாற்றி திருமணம் செய்வதுதானே அதிகம் நடக்கிறது. ஏன் பெரும்பான்மை மதத்தை சார்ந்த ஆண்கள் சிறுபான்மை மதத்தை சார்ந்த பெண்களை காதலித்து திருமணம் செய்வது குறைவு என்று சிலர் வாதிடுகின்றார்கள். ஆனால் இத்தகைய கருத்துருவாக்கத்திற்கு எந்த பின்னணியான புள்ளி விவரமும் இல்லை என்கிறார் சுதாராமலிங்கம்.
முதல்ல இதுக்கான எந்த விதமான ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆதாரமும் இல்லை. ஒரு புள்ளி விவரம் இல்லாமல் சொல்லுவது என்பதே சரியானதாக நான் பார்க்கல. சிறுபான்மையினராக சொல்லக்கூடியவர்கள் அவர்களே வந்து கம்பேர் பண்ணிதான் கல்யாணத்துல கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னா பெண்களுக்கு என்ன மூளை இல்லைன்னு நினைக்கிறாங்களா? நிச்சயமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியும். இன்னைக்கு 18 வயசு பூர்த்தியான ஒரு பெண் தான் திருமணத்துக்குள்ள என்ட்ரு பண்ண முடியும், அது எந்த விவாதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி. அப்ப அவளுக்கு வந்து நான் தான் என்ன செய்கிறோம் என்று அறியாமலா போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பேட்ரியார்கல் சமூகத்துல தான் இந்த மாதிரியாக ஒரு பெண்ணை போத்தி போத்தி வச்சுட்டு அவர்களுடைய ஆளுமைக்கு உள்ள உட்படுத்தி கொள்ளப்பதனால்தான் இந்த மாதிரியாக மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்பதை கூட அவர்கள் முடிவு செய்ய முடியாதபடியான சட்டங்களை கொண்டு வருகிறார்கள் நான் நினைக்கிறேன்.
இப்படியான ஒரு கருத்துருவாக்கத்தை, ஒரு பிம்பத்தை கட்டியெழுப்ப சிலர் முயற்சிக்கின்றார்கள் என்றும், ஏன் அரசு அப்படியான புள்ளி உபரத்தை தரகுகளை வெளியிட வேண்டியதானே என்றும் கேள்வி எழுப்புகிறார் அஜிதா.
மதத்தை வித்தியாசம் பார்க்காமல் திருமணம் செய்து கொள்வது என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது, பொது இடங்கள்லயோ மற்ற இடங்கள்லயோ பார்க்கும் பொழுது இந்த பெண்கள் அந்த ஆண்கள் மேல் காதல் வயப்படுவதோ அவர்களை திருமணம் செய்து கொள்வது என்பதோ எத்தனை எண்ணிக்கையில் இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இது என்னமோ ஒரு பெரிய திட்டம் போட்டு ஆயிரக்கணக்கான இந்து பெண்கள் ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய இளைஞர்களை திருமணம் செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஒரு பிரமையை ஏற்படுத்துவதை நம்மால் எளிமையாக உடைக்க முடியும்.
இந்திய அரசியல் சட்டம் தனி மனித சுதந்திரத்திற்கும் உரிமைக்கும் உத்தரவாதம் தருகிறது, ஆனால் இந்த சட்டம் அதை கேள்விக்குள்ளாக்குகிறது என்கிறார் அஜிதா.
அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை அல்லது ஒரு உயிர் நாடியான அம்சம் என்னன்னு சொன்னா அடிப்படை உரிமைகள் சொல்லக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கூட வந்து அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்கிற பிரிவு அந்த பகுதி அரசியல் சாசனத்தில் இல்லை என்றால் இது வெறும் தாள்களை கொண்ட ஒரு நான் மதிக்காத ஒரு ஆவணம் அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள்ல நான் விரும்பும் மதத்தை நான் பின்பற்றுவதற்கும் இந்த வழிபாடுகளை நான் தொடர்வதற்கும் என் கருத்துக்களை பிரச்சாரம் செய்வதற்கும் அதை நான் ப்ரோபகேட் பண்றதுக்கும் கூட எனக்கு உரிமை இருக்கிறது என்று என்னுடைய அரசியல் சாசனத்தினுடைய ஷரத்து 25 அதை பற்றி கூறுகிறது. அப்ப அது ஒரு அடிப்படை உரிமை. அந்த அடிப்படை உரிமை அப்படிங்கிற விஷயத்தை இந்த சட்டங்கள் என்ன செய்யுதுன்னா, இன்னொருவரை திருமணம் செய்து கொண்டால் மத்திய பிரதேசம் சட்டம் என்ன சொல்லுது, நீ 60 நாட்களுக்கு முன்னால் நீ வந்து கலெக்டருக்கு அதை பற்றி நீ ஒரு மனுவை கொடு. உத்தரப்பிரதேச சட்டம் என்ன சொல்லுதுன்னா, திருமணம் செய்து கொண்டாலோ மதம் மாறினாலோ 60 நாட்களுக்குள் டிக்ளரேஷன் ஒன்றை நீங்கள் கொடுங்கள். அப்படி நீங்க வந்து திருமணம் செஞ்சு மதம் மாறினா கூட நீங்கள் மட்டுமில்லாமல் இந்த பெண்ணுடைய அம்மா அப்பா அண்ணன் தங்கை அல்லது உறவினர்கள் ரத்தத்தால் சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது அடாப்ஷன்ல சம்பந்தப்பட்டவங்க திருமணத்தின் வாயிலாக உறவுகள் யார் வேண்டுமானாலும் எனக்கு எதிராகவும் நான் என்னுடைய இணையருக்கு எதிராகவும் புகார் கொடுக்கலாம்னு இருக்கு. அப்ப ஏன் அது ஒரு கிரிமினல் குற்றமா ஆக்குறாங்கன்னா, அந்த பெண் அவளுக்கு அதில் விருப்பம் இருந்தாலும் 100% தான் விரும்பி இந்த மதத்தினுடைய கருத்துக்கள் எனக்கு ஏற்புடையவை, என் திருமண வாழ்க்கை இப்படித்தான் அமைத்துக் கொள்ளப் போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணாலும் கூட, அந்த பெண்ணே தன்னை பற்றி தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை பற்றி ஒரு புகார் கொடுக்காமல் இருந்தாலும் கூட எல்லா நபர்களையும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3-4 உறவுகளை கூட இந்த FIR கொடுப்பதற்கான தகுதியான நபர்களாக இந்த சட்டம் சேர்த்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பெண்ணுக்கு எந்த உரிமையும் இல்லை. அந்த அடிப்படை உரிமையாகிய தனி மனிதருக்கு தனி பெண்ணுக்கு இருக்கக்கூடிய உரிமையை நிச்சயமாக இந்த சட்டம் கேள்விக்குள்ளாக்குகிறது நான் நினைக்கிறேன்.
மேலும் இந்த சட்டத்தை எதிர்த்து பலர் உச்ச நீதிமன்றத்தை நாடியுள்ளார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் இந்த சட்டங்கள் இனி ஹரியானா கர்நாடகா அஸ்ஸாம் என்று பல மாநிலங்களில் தொடரும் என்று சிலர் கூறுகின்றார்கள். ஐக்கிய நாட்டு சபையின் பரிந்துரைகள் விழுமியங்களுக்கு எதிராக அமைவதாக கூறுகிறார் வழக்கறிஞர் அஜிதா.
நீங்க வந்து UDHR சொல்லக்கூடிய யுனைடெட் நேஷன்ஸ் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறதும் ICCPR என்று சொல்லக்கூடிய சர்வதேச அரசியல் மற்றும் குடியுரிமைக்கான பிரகடனத்திலும் அப்புறம் சர்வதேச பிரகடனமான அவங்களுடைய பொருளாதார கலாச்சார சமூக உரிமைகளுக்கான பிரகடனம் மற்றும் சீதா என்று சொல்லக்கூடிய கன்வென்ஷன் ஃபார் எலிமினேஷன் ஆஃப் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகேன்ஸ்ட் விமன் என்கிற அந்த 4 பிரகடனங்களிலுமே ஒவ்வொரு தனிநபருக்கும் அவர்களுடைய குடும்பத்தை அமைத்துக் கொள்கிற ரைட் டு ஃபேமிலி, ரைட் டு சூஸ் தேர் லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சீதா என்று கடைசியா நான் சொன்ன அந்த பெண்களுடைய உரிமைகள் சார்ந்த சர்வதேச பிரகடனத்தில் அதனுடைய பிரிவு 16 வந்து இந்திய அரசாங்கம் ஒரு ரிசர்வேஷன் கிளாஸ்ல இன்னும் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு பெண்கள் தாங்களாக தங்கள் திருமணத்தை முடிவு செய்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்திய அரசாங்கம் சொல்லி வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுதான். அது ஏன்னு சொன்னா, பெரும்பான்மை மதமாக இருந்தாலும் கூட அந்த பெண் தானாக விரும்பி திருமணம் செய்து கொள்ள முடியாது என்கிற ஒரு அடிமைத்தனமும் ஒரு பேட்ரியார்க்கியல் செட்டப்பும் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. அதனால்தான் குடும்பங்களுக்கு ஒரே மதத்திற்குள்ளாக கூட ஆணவ கொலைகளை செய்வதை பற்றி மத்திய மாநில அரசுகளும் இந்தியாவினுடைய குடிமை சமூகத்திலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு.
பொதுவாகவே சிறுபான்மை மதத்தினர் ஆசை காட்டி பிறரை மதம் மாற்றுவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுவதுண்டு. ஆனால் அப்படியாக ஆசை காட்டுவதில்தான் என்ன தவறு என்று கேள்வி எழுப்புகிறார் வழக்கறிஞர் சுதா ராமலிங்கம்.
ஆசைப்பட்டு யாரும் எதையும் லூராய் போறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப விருப்பப்பட்டு போறதால தானே நீங்க பார்க்க வேண்டும். அது கம்பல் பண்ணினா அதுக்கு மாறாக செய்தால் அது தவறு. எதையுமே நீங்க பாருங்க, ஆசை காமிச்சுதான் எல்லாமே நடத்துறது. எது வந்து ஆசையின் அடிப்படையில் இல்லாமல் வரக்கூடியது, அதுவும் திருமணங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆசைங்கிறது விருப்பம் தானே. அந்த விருப்பத்தின் அடிப்படையில தானே எதையுமே நம்ம வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போறோம். அப்ப இது மாதிரி எப்படி நமக்கு தவறாக பார்க்க முடியும்? ஜென்ரலி மாற்றம் என்பது வந்து கம்பல் பண்ணி கோவஸ் பண்ணி ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா அதை குற்றமாக நம்ம பார்க்கலாம், தவறாக நம்ம பார்க்கலாம். ஆனால் ஆசை வார்த்தைகளுடன் தான் எதுவும் ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னா அதை ஒரு குற்றமாக பார்ப்பது என்பது தவறு. நாம ஓட்டு போடுறது கூட எப்படி ஓட்டு போடுறோம், எதுக்காக ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறோம், அவங்க சொல்லிவிட்டு ஆசை வார்த்தைகளை ஏற்றிட்டு தானே.
அப்படி சிறுபான்மை சமயத்தினர் ஆசை காட்டுகின்றார்கள் என்றால் அரசு மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றினால் ஏன் மக்கள் அப்படியான ஆசைக்கு மயங்கி மதம் மாறுவார்கள் என்று வாதிடுகிறார் வழக்கறிஞர் அஜிதா.
ஒரு ஆசை காட்டி ஒரு மதமாற்றம் அப்படிங்கிறது வந்து இல்லையா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இருக்கும். அப்ப என்ன ஆசையை அவங்க காட்டுறாங்கிறது தான். சட்டத்திற்கு புறம்பான ஆசை காட்டுதல் இருந்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் சட்டமும் தடுக்க முடியும். உனக்கு கல்வி கொடுக்கிறேன் அப்படிங்கிறவங்க சொல்றாங்கன்னா அரசு பள்ளிகளோ அல்லது அரசினுடைய வசதிகளோ அந்த பள்ளிக்கூடத்திற்கு போய் சேருவதில்லை. ஒரு மதம் நீங்கள் மாறினால் இந்த பள்ளிக்கூடத்தில் கொடுக்கிறேன் என்று, இதை நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இப்பொழுது அப்படி இல்லை, இதற்கு முன்னாடி இப்படிலாம் இருந்திருக்கலாம். அப்படி ஒரு பள்ளிக்கூடத்திற்கான ஒரு கல்விக்கான வாய்ப்பை தருகிறேன்னு சொன்னா அரசு தவறவிட்ட பணிகளை வேறு ஒருவர் ஒரு இன்ஸ்டிடியூஷன் அல்லது ஒரு ரிலிஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் செய்யும் பொழுது அவர்கள் பெறுகிற அந்த வசதி என்பது சட்டப்பூர்வமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவர்களுடைய அடிப்படையான உரிமை தேவைகள். அப்ப அடிப்படை தேவைகளையும் உரிமைகளையும் தரக்கூடிய உதவி செய்கிற ஒரு விஷயம் எப்படி ஆசை காட்டுதல் என்கிற ஒரு கிரிமினல் குற்றத்திற்கு உட்பட்டதாக இருக்க முடியுங்கிறது தான். கல்வியையும் மருத்துவத்தையும் அவர்களுக்கான குடியிருப்பதற்கான வீட்டையும் அல்லது அவர்கள் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு 60 வயது ஆனாலும் கூட வாடா போடா என்று அழைக்கக்கூடிய ஒரு அவமானத்தை உள்ளே வைத்திருக்கக்கூடிய ஒரு சாதி அமைப்பிலிருந்து வெளியே போவதற்கும் கூட ஒரு ஆசை காட்டுதல் என்கிற விஷயத்தை நாம் அப்படி சொல்றோம்னா அவர் சொல்வார், என் அடிப்படை உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக போகிறேன், எனக்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது படிப்பதற்கு, எனக்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது நல்ல உணவு உண்ணுவதற்கு, எனக்கு வந்து மரியாதை பெற வேண்டும், சுயமரியாதையோட வாழ வேண்டும் என்பதற்கு எனக்கு ஆசை இருக்கிறது என்று சொல்லும் பொழுது எப்படி நீங்கள் வந்து அந்த மதமாற்றத்தை தடுக்க முடியும்? எந்த ஒரு மதமாற்றமும் குற்ற செயலின் அடிப்படையில் செய்தால் நிச்சயமாக தடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து எனக்கும் இல்லை, யாருக்கும் இருக்க முடியாது. நீ மாறவில்லை என்றால் கொன்று விடுவேன், நீ மாறவில்லை என்றால் உங்கள் வீட்டை நான் எரித்து விடுவேன், நீ மாறவில்லை என்றால் உன்னை நான் துன்புறுத்துவேன் என்று சொன்னால் நிச்சயமாக ஃபோர்ஸ் அல்லது ஃப்ராட் அல்லது அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், கோஷன், மிஸ்ரெப்ரசன்டேஷன் என்கிற விஷயங்கள்ல மாற்று கருத்தே இல்லை. ஏனென்றால் இவை அனைத்தும் குற்றம். அடிப்படை தேவைகளுக்காக போகிறான் என்பது அது எப்படி ஆசை காட்டுதல் ஆகும்? அதனால நிச்சயமாக இந்த அரசுக்கு எப்பொழுது எல்லா மக்களுக்கும் அடிப்படை உரிமைகளையும் அடிப்படை தேவைகளையும் சமத்துவமான முறையில் கொடுக்க முடியவில்லையோ அப்படி இருக்கும் பொழுது வேறு யாரேனும் அதை செய்கிறார்கள், அதற்காக தான் விரும்பி மதம் மாறுகிறேன் என்று சொன்னால் அது கேள்வி கேட்பதற்கு தார்மீக உரிமை இல்லை என்பதை நான் நினைக்கிறேன்.
இந்தியாவில் மதம் மாறுவதை கடுமையாக்கும் சட்டம் தொடர்பான விவாதம் சூடுபிடித்திருக்கும் இந்த பின்னணியில் இது குறித்து இந்திய உயர்நீதிமன்ற தீர்ப்பு எப்படி அமையப் போகிறது என்று பலரும் எதிர்பார்க்கின்றார்கள்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.